சீர ஜீவன் விட்ட ஜீவனுள்ள தேவனே,
ஜீவனுள்ள தேவனே,
இயேசுவே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம, 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 ஸ்தோத்திரம்.
வேத ஆராய்ச்சி நேயர்களை கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம்.
நேற்று மீண்டும் என்றும் மாறாத எங்கள் அன்பின் பரமபிதாவே, இந்த நல்ல ஜப வேலைக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உம்மோடு கூட நாங்கள் எந்த இடத்திலிருந்தும் எந்த நேரத்திலேயும் ஐக்கியப்படும் கிருபை எங்களுக்கு தந்திருக்கிறீர். உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். எங்களுக்கும் உமக்கும் இடையிலே இப்படிப்பட்ட உறவை ஏற்படுத்த இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரித்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். கர்த்தாவே, கடந்த நாட்களை நாங்கள் திரும்பி பார்க்கும்பொழுது இந்த மாதத்திலே கடைசி ஞாயிற்றுக்கிழமை உடைய சமூகத்திலே வர நீர் எங்களுக்கு கிருபையை தந்தீர். உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. இந்த மாதத்தின் ஒவ்வொரு நாட்களும் நீர் எங்களுக்கு தந்த ஜீவன், சுகம், பலனுக்காக, ஆலோசனைக்காக, வழிநடத்தலுக்காக, பாதுகாவலுக்காக, பரிசுத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இந்த நாளிலேயும் குடிப்பழக்கத்திற்கு அடிமையாயிருக்கிற சகோதரர்களுக்காக நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அவர்கள் குடிக்க அடிமையாயிருப்பதனாலே குடும்பத்திலே எத்தனை பாடுகள், கஷ்டங்கள், பண கஷ்டங்கள், ஆண்டவரே வியாதிகள், துன்பங்கள், இவை எல்லாவற்றின் மத்தியிலையும் இம்மட்டும் கர்த்தர் காத்தீரையா, அவருடைய வாழ்க்கையிலே நீர் விடுதலையையும் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். உண்மையாய் விடுதலையை வாஞ்சித்து கண்ணீரோடு அதை குறித்து உடைய சமூகத்திலே ஜெபிக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் நீர் ஒரு அற்புதத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள் என்ற வசனம் இவர்களுடைய வாழ்க்கையிலே உண்மையாக வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். தகப்பனார், குடிப்பதனாலே துக்கத்தோடு இருக்கிற பிள்ளைகளுக்காக, துக்கத்தோடு இருக்கிற மனைவிமாருக்காக, பெற்றோருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீரே அவருடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய மாற்றத்தை கொடுத்து சீக்கிரமாக ஆண்டவரே அவர்கள் பரிபூர்ண விடுதலையை பெற்று உமை துதிக்க உதவி செய்யும். அப்படியே தவறான தொடர்புகளினாலே உடைந்து போயிருக்கிற குடும்பங்களுக்காக நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நல்ல குடும்ப உறவுகளுக்கு இடையூறா இருக்கிறவர்களையும் உடைய சமூகத்தில் வைக்கிறோம். கர்த்தர்தாமே அவருடைய வாழ்க்கையில் உள்ள தவறான நோக்கங்கள், தவறான திட்டங்கள், ஆசைகள், இச்சைகள் எல்லாவற்றையும் எடுத்து போட்டு நல்ல குடும்பங்கள் பாதிக்கப்படாதபடி கர்த்தர் காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். தங்களுடைய வாழ்க்கையில் உள்ள தவறுகளை உணர்ந்து கொள்ளும் உணர்வுள்ள இருதயத்தை கர்த்தர்தாமே தர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். இதை குறித்து வேதனையோடு இருக்கிற கணவன்மார் உண்டு, மனைவிமார் உண்டு ஐயா. தங்களுடைய தவறை உணர்ந்து தங்கள் கணவனிடத்திலேயோ மனைவியிடத்திலேயோ மன்னிப்பை கேட்டு பெற்றுக்கொண்டு புதிய ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை ஆரம்பிக்க நீர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, முக்கியமான காரியங்களுக்காக பண தேவையோடு இருக்கிற சகோதர சகோதரிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்மிடத்திலே கேட்டு உம் பேரிலே விசுவாசம் வைத்து உம்முடைய நேரத்திற்காக காத்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் நீர் ஒரு அற்புதத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்மை நம்பியிருக்கிற ஒருவரும் ஆண்டவரே வெட்கப்பட்டு போனதில்லை. கர்த்தர்தாமே உமக்கு காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு நீர் அதிசயமாய் அற்புதமாய் நீர் அவருடைய தேவையை சந்திக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்றைக்கும் பற்பல வியாதியினாலே பாதிக்கப்பட்டிருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். குறிப்பாக என்ன வியாதி என்றே வைத்தியர்களால் கண்டுபிடிக்கப்பட முடியாதபடி ஆண்டவரே பல மாதங்களாய் வியாதியோடு இருக்கிற பிள்ளைகளை உடைய சமூகத்தில் நினைவு கூறுகிறோம். கர்த்தர்தாமே அவர்களை தொட்டு அற்புதமாய் நீர் குணமாக்கும். யாராவது அவர்கள் வைத்தியர்களிடத்திலே சிகிச்சை பெற்றுக் கொண்டிருப்பார்கள் என்றால் அவருடைய சரீரத்தை புரிந்து கொள்ள அந்த வைத்தியருக்கு தேவையான ஞானத்தையும் ஆண்டவரே விவேகத்தையும் கர்த்தர் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். இன்றைக்கும் என்னுடைய ஜபத்தை கேட்டீர். நீர் இந்த வாரத்திலே எங்களுக்கு பதில் கொடுக்கிறீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசு இரட்சகரின் நாமத்தினாலே மனத்தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, இன்று உபாகமும் 9-10 அதிகாரங்களை சிந்திப்போம். உபாகமும் 9 அதிகாரம் 1 வசனம் பாருங்கள். இஸ்ரவேலே கேள், நீ இப்பொழுது யோர்தானை கடந்து உன்னிலும் ஜனம் பெருத்ததும் பலத்ததுமான ஜாதிகளை துரத்தி வானத்தை எழாவிய மதில் சூழ்ந்த பெரிய பட்டணங்களை பிடித்து. இப்பொழுது என்று சொல்லும் பொழுது அவர்கள் யோர்தானை கடந்து பலத்த ஜாதிகளை துரத்தும் பொழுது நடைபெறுகிற சம்பவத்தை குறிப்பிடுகிறது. வசனம் 2, ஏனோக்கின் புத்திரராகிய பெரியவர்களும் நெடியவர்களுமான ஜனங்களை துரத்திவிடப் போகிறாய். இவர்கள் செய்தியை நீ அறிந்து ஏனோக் புத்திரருக்கு முன்பாக நிற்பவன் யார் என்று சொல்லப்படுவதை நீ கேட்டிருக்கிறாய். இப்பொழுது அவர்கள் பிரவேசிக்கப் போகிற தேசத்தில் உள்ள மக்களை குறித்து ஏற்கனவே வேவு பார்க்க சென்றவர்கள் சொன்னதை விட கேடான ஒரு அறிக்கையை இங்கே கர்த்தர் அவர்களுக்கு கொடுக்கிறார். அந்த தேசத்திலே யார் யார் எப்படிப்பட்டவர்கள் என்பதை தேவன் அறிந்திருந்தார். இருந்தாலும் நீங்கள் உள்ளே போங்கள் என்று இந்த இஸ்ரவேல் சந்ததியாரின் இளம் சந்ததியாரை அனுப்புகிறார். இந்த ஜனங்களின் பெற்றோர் முன்பு ஒரு நாள் கர்த்தர் அவ்வாறு சொன்னபொழுது உள்ளே பிரவேசிக்க மறுத்து விட்டார்கள். ஏனென்றால் அவர்கள் தேவனை விசுவாசிக்கவில்லை. தேவனுக்கும் தெரியும் அங்கே ராட்சசர் உண்டு என்பது. அங்கே உள்ள கஷ்டங்களை தேவன் அறிந்திருந்தார். ஆனால் அவர்களோடு கூட தாம் வருவதாக தேவன் கூறியிருந்தார். அருமையானவர்களே, நீங்களும் தேவனோடு இருக்கிற ஒருவராய் இருப்பீர்கள் என்றால் நீங்கள் அதிகமானோரின் கூட்டத்திலே இருக்கிறீர்கள். பொதுவாக இந்த உலகத்திலே கிறிஸ்தவர்கள் எப்பொழுதுமே ஒரு சின்ன கூட்டமாகவே இருக்கிறார்கள். ஆனால் இந்த உலகம் அறியாத ஒரு உண்மையை நான் சொல்கிறேன். அவர்கள் தேவனோடு இருக்கிறபடினாலே அவர்களே அதிகமானவர்களாயிருக்கிறார்கள். உபாகமம் 9:3, உன் தேவனாய கர்த்தர் உனக்கு முன்பாக கடந்து போகிறவர் என்பதை இன்று அறிய கடவாய். அவர் பட்சிக்கிற அக்கினையைப் போல அவர்களை அழிப்பார், அவர்களை உனக்கு முன்பாக விழ பண்ணுவார். இவ்விதமாய் கர்த்தர் உனக்கு சொன்னபடியே நீ அவர்களை சீக்கிரமாய் துரத்தி அவர்களை அழிப்பாய். அந்த தேசத்திலே வாழ்ந்து கொண்டிருந்த ஜனங்களை அப்புறப்படுத்தும் பொறுப்பை தேவன் எடுத்துக் கொள்கிறார். தேவன்தான் அந்த நிலத்துக்கு சொந்தக்காரர், அவரே சிருஷ்டிகர். எனவே அதை செய்ய அவருக்கே உரிமை உண்டு. 4, உன் தேவனாய கர்த்தர் அவர்களை உனக்கு முன்பாக துரத்துகையில் நீ உன் இருதயத்திலே என் நீதி நிமித்தம் இந்த தேசத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி கர்த்தர் என்னை அழைத்து வந்தார் என்று சொல்லாயாக. அந்த ஜாதிகளுடைய ஆகாமியத்தை நிமித்தமே கர்த்தர் அவர்களை உனக்கு முன்பாக துரத்தி விடுகிறார். இங்கே கர்த்தர் மிக தெளிவாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்வது என்ன? நீங்கள் நல்லவர்கள் என்பதனாலே தேவன் இந்த பூமியை உங்களுக்கு கொடுக்கவில்லை. அங்கே வாழ்ந்த ஜனங்கள் தேவனுக்கு விரோதமானவர்களாய் இருந்தபடியினாலே தேவன் அவர்களை துரத்தினார். 5 பாருங்கள், உன் நீதியை நிமித்தமும் உன் இருதயத்தினுடைய உத்தமத்தை நிமித்தமும் நீ அவர்கள் தேசத்தை சுதந்திரிக்கும்படி பிரவேசிப்பதில்லை. அந்த ஜாதிகளுடைய ஆகாமியத்தின் நிமித்தமும் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்னும் உன் பிதாக்களுக்கு கர்த்தர் ஆணையிட்டு சொன்ன வார்த்தையை நிறைவேற்றும்படியாகவும் உன் தேவனாய கர்த்தர் அவர்களை உனக்கு முன்பாக துரத்தி விடுகிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் மிக அற்புதமான ஜனக்கூட்டம் என்பதனாலே தேவன் அவர்களை விடுதலை செய்து கொண்டு வரவில்லை. அவர்கள் வணங்கா கழுத்துள்ளவர்கள் என்பதை தேவன் அறிந்திருக்கிறார். எகிப்திலே அவருடைய கூக்குரலை கேட்டார். அருமையான சகோதரனே, சகோதரியே, நீங்கள் பாவிகள் என்பதை உணர்ந்து உங்களுக்கு ஒரு இரட்சகர் தேவை என்பதை புரிந்து கொள்வீர்கள் என்றால் இரட்சிப்பிற்காக நீங்கள் அவரை நோக்கி கூப்பிட வேண்டும். அப்படி நீங்கள் கூப்பிடும்பொழுது அவர் கேட்பார். ஏன் தெரியுமா? நீங்கள் யார் என்பதனாலே அல்ல, இயேசு கிறிஸ்துவின் நிமித்தமாக அவர் உங்களை ரட்சிப்பார். நீங்கள் இயேசு கிறிஸ்துவனிடத்திலே விசுவாசத்தோடு திரும்புவீர்கள் என்றால் அவர் உங்களை ரட்சிப்பார். உபாகமம் 9:6, ஆகையால் உன் நீதியை நிமித்தம் உன் தேவனாய கர்த்தர் உனக்கு அந்த நல்ல தேசத்தை சுதந்திரிக்க கூடார் என்பதை அறிய கடவாய். நீ வணங்கா கழுத்துள்ள ஜனம். அருமையானவர்களே, கிறிஸ்துவின் நிமித்தமாகவே தேவன் நம்மை ரட்சித்தார். எப்படியாவது ரட்சிப்பிற்கேற்ற நல்ல காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் கண்டுகொள்வார் என்று எண்ணுவோம் என்றால் நாம் ஏமாற்றம்தான் அடைவோம். தேவன் நம்மை குறித்து அறிந்திருக்கிறார். நம்மில் எந்த நீதியான காரியமும் இல்லை என்பதும் அவருக்கு தெரியும். கிறிஸ்துவின் நிமித்தமாக நம்மை ரட்சிக்கிறார். இந்த உபாம புத்தகத்திலேயே கிருபையினாலே ரட்சிப்பு என்ற சுவிசேஷ செய்தியை நாம் காணக்கூடியவர்களாயிருக்கிறோம். அது மட்டுமல்ல, தேவன் வாக்கு மாறாதவர் என்பதையும் நினைப்பூட்டுகிறார். ஏனென்றால் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்னும் பிதாக்களுக்கு தேவன் ஆணையிட்டுக் கொடுத்திருக்கிறார். அதை அவர் இப்பொழுது நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார். உபாகமம் 9:7 பாருங்கள், நீ வனாந்தரத்தில் உன் தேவனாய கர்த்தருக்கு கடுங்கோபம் உண்டாக்கினதை நினை, அதை மறவாயாக. நீங்கள் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாள் முதல் இவ்விடத்தில் வந்து சேர் மட்டும் கர்த்தருக்கு விரோதமாய் கலகம் பண்ணினீர்கள். இஸ்ரவேல் ஜனங்களுடைய பழைய சரித்திரத்தை மோசே கூறிக்கொண்டிருக்கிறார். குறிப்பாக பொன் கண்டுக்குட்டியை அவர்கள் செய்த காரியத்தை அவர் நினைப்பூட்டுகிறார். யாத்ராமும் 32:4 பார்ப்பீர்கள் என்றால், அவர்கள் கையிலிருந்து அவன் அந்த பொன்னை வாங்கி, இது அவர்கள் கலட்டி கொடுத்த பொன் அணிகலன்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் அணிந்திருந்த பொன் ஆபரணங்களை கலட்டி ஆரோனிடத்திலே கொடுத்தார்கள். இந்த பொன் ஆபரணங்கள் விக்கிரக வணக்கத்தின் அடையாள சின்னங்களாக இருக்கிறது. அதை அவர்கள் ஒரு காதிலேதான் அணிந்திருப்பார்கள். இவர்கள் மிக துரிதமாக விக்கிரக வணக்கத்திற்குள்ளே கடந்து செல்லக்கூடியவர்கள். ஆரோன் இந்த பொன் அணிகலன்களை வாங்கி ஒரு சிற்ப கருவியினாலே ஒரு பொன் கன்றுக்குட்டியை செய்தான். அப்பொழுது ஜனங்கள் என்ன சொன்னார்கள்? இஸ்ரவேலரே, உங்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்துக் கொண்டு வந்த உங்கள் தெய்வங்கள் இவைகளே என்றார்கள். இப்பொழுது அந்த சம்பவத்தை அவர்கள் நினைவு கூறும்படியாக கர்த்தர் கூறுகிறார். மீண்டுமாக 106 சங்கீதம் 19 வசனத்திலேயும் தேவன் அதை நினைப்பூட்டுகிறார். பாருங்கள், அவர்கள் ஓரேபிலே ஒரு கன்று குட்டியை உண்டாக்கி வார்ப்பிக்கப்பட்ட விக்கிரகத்தை நமஸ்கரித்தார்கள். தேவன் அவர்களை இதை நினைவிலே கொள்ளும்படியாக சொல்கிறார். ஆனால் அவர்களோ மறந்து போனார்கள். உபாகமம் 9 அதிகாரம் 8 வசனம், ஓரேபிலும் நீங்கள் கர்த்தருக்கு கடுங்கோபம் உண்டாக்கினதினால் கர்த்தர் உங்களை அழிக்கத்தக்கதான உக்கிரங் கொண்டார். தேவன் இதை திரும்ப திரும்ப சொல்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் வணங்கா கழுத்து உள்ளவர்கள் என்பதை அவர் அறிந்திருந்தார். என்னையும் உங்களையும் கூட தேவன் அறிந்திருக்கிறார். இதைப்போல ஏதாவது ஒரு காரியத்தை குறித்து திரும்ப திரும்ப அவர் நம்மிடத்திலேயும் இன்றைக்கும் பேசிக் கொண்டிருக்கலாம். எத்தனையோ முறை அவர் தவறு என்று உணர்த்திய பொழுதும் நாம் பின்வாங்கிவிட்டோமா? அதே காரியத்தில் திரும்ப திரும்ப கர்த்தரை துக்கப்படுத்திக் கொண்டிருக்கிறோமா? அருமையான சகோதரனே, சகோதரியே, கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் அறிந்தவராயிருக்கிறார். உபாகமம் 9 அதிகாரம் 14 வசனம், ஆகையால் நான் அவர்களை அழித்து அவர்கள் பெயரை வானத்தின் கீழ் அற்றுப்போக பண்ணும்படி நீ என்னை விட்டுவிடு. அவர்களை பார்க்கிலும் உன்னை பலத்ததும் ஜனம் பெருத்ததுமான ஜாதியாக்குவேன் என்றார். தேவன் இவ்வாறு மோசேயினிடத்திலே சொன்ன வார்த்தை மோசேக்கு ஒருவேளை ஒரு சோதனையாக இருந்திருக்கலாம். ஆனால் அதை அவர் எதிர்த்து விட்டார், ஜெயித்து விட்டார். இஸ்ரேல் மக்களுக்காக அவர் கர்த்தரிடத்திலே கெஞ்சி கேட்கிறார். இதை யாத்ராமும் 33 அதிகாரம் 12-17 வசனங்களிலே பார்க்கலாம். அது மட்டுமல்ல, உம்முடைய சமூகம் என்னோடு வரவில்லை என்றால் எங்களை நீர் அங்கே கொண்டு செல்ல வேண்டாம் என்று உறுதியாக சொன்னார். மோசே தன்னை அந்த ஜனங்களோடு கூட அடையாளப்படுத்திக் கொண்டு இணைத்துக் கொண்டு பேசுகிறார். மோசே மலையிலிருந்து கீழே இறங்கி வந்தபொழுது அவர்கள் செய்த அந்த பொன் கன்றுக்குட்டியின் காரியங்களை அவர் அறிந்து கொள்கிறார். பாருங்கள், உபாகமம் 9 அதிகாரம் 16 வசனம், நான் பார்த்தபோது நீங்கள் உங்கள் தேவனாய கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்து வார்ப்பிக்கப்பட்ட கன்றுக்குட்டியை உங்களுக்கு உண்டாக்கி கர்த்தர் உங்களுக்கு விதித்த வழியை சீக்கிரமாய் விட்டு விலகினதை கண்டேன். தேவன் அவர்களுக்கு கட்டளை கொடுத்துக் கொண்டிருக்கும் பொழுதே அவரை விட்டு அவர்கள் விலகினார்கள். இருந்தாலும் அவருக்கு கீழ்ப்படிவோம் என்றார்கள். மனிதர்கள் அதிக அளவு மாய்மாலமாக செயல்படக்கூடிய ஒரு காரியம் எது என்றால் அது சமயம்தான். மிகவும் உண்மையாக இருக்கக்கூடியவர்களும் கூட இந்த காரியத்திலே மாய்மாலமாய் இருக்கக்கூடும். எனவேதான் நாம் ஒவ்வொருவரும் சங்கீதக்காரனோடு கூட சேர்ந்து ஜெபிக்க வேண்டியவர்களாயிருக்கிறோம். எப்படி ஜெபிக்க வேண்டும்? தேவனே, என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும், என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும், வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும் என்று ஜெபிக்க வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகள் என்று நிச்சயம் பெற்ற ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நாளும் இதை நாம் ஜெபிக்க வேண்டியவர்களாயிருக்கிறோம். அப்போஸ்தலனாய பவுலும் கொரிந்தியருக்கு எழுதும்பொழுது 2 கொரிந்தியர் 13 அதிகாரம் 5 வசனத்திலே, நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களோ வென்று உங்களை நீங்களே சோதித்து அறியுங்கள், உங்களை நீங்களே பரீட்சித்து பாருங்கள். இயேசு கிறிஸ்து உங்களுக்குள் இருக்கிறார் என்று உங்களை நீங்களே அறியீர்களா? நீங்கள் பரீட்சைக்கு நில்லாதவர்களா இருந்தால் அறியீர்கள் என்று கூறுகிறார். நீங்கள் விசுவாசத்திலே இருக்கிறீர்களா இல்லையா என்பதை நீங்களே சோதித்து பாருங்கள். அருமையான சகோதரனை, சகோதரியே, ஒரு விசுவாசி நித்திய காலமாய் காக்கப்படுவான் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். அதையே மற்றவர்களுக்கும் சொல்கிறேன். அது மட்டுமல்ல, உண்மையான விசுவாசியா இல்லாமல் தங்களை தாங்களே விசுவாசிகள் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறவர்களும் ஆபத்திலே இருக்கிறார்கள் என்பதையும் நான் கூற விரும்புகிறேன். நம்மை நாமே சோதித்து அறிந்து நாம் கர்த்தருக்குள்ளே இருக்கிறோமா, அவர் நமக்குள்ளே இருக்கிறாரா என்பதை குறித்த உறுதி உள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும். உபாகமம் 9 அதிகாரம் 17-18 வசனங்கள், அப்பொழுது நான் என் இரண்டு கைகளிலும் இருந்த அந்த இரண்டு பலகைகளையும் ஓங்கி எரிந்து அவைகளை உங்கள் கண்களுக்கு முன்பாக உடைத்து போட்டேன். கர்த்தரை கோபப்படுத்துவதற்கு நீங்கள் அவருடைய சமூகத்தில் பொல்லாப்பு செய்து நடப்பித்த உங்களுடைய சகல பாவங்கள் நிமித்தமும் நான் கர்த்தருக்கு முன்பாக முன்போல இரவும் பகலும் 40 நாள் விழுந்து கடந்தேன். நான் அப்பம் புசிக்கவும் இல்லை, தண்ணீர் குடிக்கவும் இல்லை. அன்பானவர்களே, மோசே கர்த்தரை நன்றாக அறிந்தவராயிருந்தார். எனவேதான் சங்கீதக்காரன் 103:7 வசனத்திலே சொல்லும்பொழுது, கர்த்தர் தமது வழிகளை மோசேக்கும் தமது கிரியைகளை இஸ்ரவேல் புத்திரருக்கும் தெரிய பண்ணினார் என்று வாசிக்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் அங்கே பர்வதத்திலே புகை வருவதை கண்டார்கள். தேவனுடைய நியாய தீர்ப்பை பார்த்தார்கள். அவருடைய மகிமையையும் கண்டார்கள். ஆனால் தனிப்பட்ட வாழ்க்கையிலே அவர்கள் அவரை அறியாமல் போய்விட்டார்கள். ஆனால் மோசே கர்த்தரை அறிந்திருந்தார். கர்த்தருடைய வழிகளை அறிந்திருந்தார். தேவனை குறித்த இரண்டு காரியங்களை மோசே அறிந்திருந்தார். அதை இங்கே வெளிப்படுத்துகிறார். இது எதிர்மறையானதாக தெரியலாம், ஆனால் எதிர்மறையானது அல்ல. தேவன் பாவத்தை வெறுக்கிறார் என்பதை மோசே அறிந்திருந்தார். ஆனால் இன்றைக்கு நாம் தேவன் எந்த அளவு பாவத்தை வெறுக்கிறார் என்பதையும் அதை அவர் எவ்வளவு தண்டிக்க விரும்புகிறார் என்பதையும் அறிந்தவர்களாக இல்லை. மோசே கர்த்தருக்கு முன்பாக முகங்குப்புற விழுந்து கிடந்து உபவாசித்து தேவனிடத்திலே கதறி தண்ணீர் கூட குடியாமல் 40 நாட்கள் கிடந்தார். ஏன்? தேவனுடைய வழிகளை மோசே அறிந்திருந்தார். பாவத்தை அவர் எவ்வளவு வெறுக்கிறார் என்பது மோசேக்கு தெரியும். இன்றைக்கு சாதாரண கிறிஸ்தவர்கள் தேவன் எந்த அளவு பாவத்தை வெறுக்கிறார் என்பதை அறிந்தவர்களாக இல்லை. எனவேதான் கடவுள் பயமும் இல்லாமல் மனிதர் பயமும் இல்லாமல் தங்கள் விருப்பப்படியெல்லாம் பிசாசின் கருவிகளாய் இருக்கிறார்கள். பிரியமான சகோதரனை சகோதரியே, நாம் செய்யும் எந்த பாவத்தையும் அவர் கண்டுகொள்ளாமல் விட்டுவிடுகிறதில்லை. என்னுடைய வாழ்க்கையிலையும் உங்களுடைய வாழ்க்கையிலையும் பாவத்தை குறித்து அவர் செயல்படுகிறவராயிருக்கிறார். கர்த்தருடைய ஊழியத்திலே நீண்ட காலமாய் நானும் பணி செய்து வருகிறேன். கர்த்தருக்கு விரோதமாய் செயல்பட்டவர்களுடைய வாழ்க்கையிலே நியாய தீர்ப்புகளை பார்த்திருக்கிறேன். சில வேளைகளிலே அந்த நியாய தீர்ப்பு மிகவும் கடுமையானதாயிருக்கிறது. அருமையானவர்களே, தேவனோடு விளையாடாதிருங்கள். தேவனுடைய நாமம் மகிமைப்பட வேண்டிய திருச்சபையிலே அதை கள்ளர் குகையாக்க முற்படுகிறவர்களை நிச்சயம் தேவன் நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார். ஒருவேளை உங்களிலே சிலருடைய வாழ்க்கையிலே உங்கள் கண்களை அதை காணப்போகிறது. தேவன் பாவத்தை வெறுக்கிறார், பாவத்தை தண்டிக்கிறார். மோசே அறிந்திருக்கும் மற்றொரு காரியம் தேவனுடைய இரக்கம். அவருடைய இரக்கத்தை நம்பினபடியினாலேதான் மோசே தேவனிடத்திலே வந்தார். தேவன் பாவத்தை தண்டிக்கிறார். அருமையானவர்களே, அதே வேளையிலே அவர் எவ்வளவு அற்புதமானவர் என்பதையும் நாம் புரிந்து கொள்ள முடியாது. அவர் கிருபை நிறைந்தவர். பாவிகளுக்கும் கிருபையை அவர் கொடுக்கிறார். எனக்கும் உங்களுக்கும் அவர் இரக்கத்தை கொடுத்திருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் தேவன் இரக்கம் செய்தார். பாருங்கள், உபாகமம் 9:19. கர்த்தர் உங்களை அழிக்கும்படி உங்கள் மேல் கொண்டிருந்த கோபத்திற்கும் உக்கிரத்திற்கும் பயந்திருந்தேன். கர்த்தர் அந்த முறையும் என் மண்டாட்டை கேட்டார். மோசே யார் என்பதனாலே தேவன் மோசையின் ஜெபத்தை கேட்கவில்லை. அவர் கிருபை நிறைந்தவராய் இரக்கம் நிறைந்தவராய் இருக்கிறபடியினாலே மோசையின் ஜெபத்தை கேட்டார். அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமர் 9:15 மிக தெளிவாக இதை சொல்லியிருக்கிறார். கவனியங்கள், வாசிக்கிறேன். ரோமர் 9:15, அவர் மோசேயை நோக்கி, எவன் மேல் இரக்கமாயிருக்க சித்தமாயிருப்பேனோ அவன் மேல் இரக்கமாயிருப்பேன், எவன் மேல் உருக்கமாயிருக்க சித்தமாயிருப்பேனோ அவன் மேல் உருக்கமாயிருப்பேன் என்றார். தேவன் சர்வ வல்லவர். அந்த தம்முடைய சர்வ வல்லமையினாலே இரக்கத்தை அவர் காண்பிக்கிறார். தேவனுடைய இந்த இரண்டு குணநலன்களையும் நாம் முழுமையாக புரிந்து கொள்ள முடியாது. அவர் பாவத்தை வெறுக்கிறார், அதே நேரம் அவர் இரக்கமுள்ளவர். உபாகமம் 9:20-21 பாருங்கள். ஆரோன் மேலும் கர்த்தர் மிகவும் கோபம் கொண்டு அவனை அழிக்க வேண்டும் என்றிருந்தார். அப்பொழுது ஆரோனுக்காகவும் விண்ணப்பம் பண்ணினேன். உங்கள் பாவ கிரியையாகிய அந்த கன்றுக்குட்டியை நான் எடுத்து அக்னியில் எரித்து அதை நொறுக்கி தூளாய் போகும் மட்டும் அரைத்து அந்த தூளை மலையிலிருந்து ஓடுகிற ஆற்றிலே போட்டுவிட்டேன். எத்தனை பரிதாபமான ஒரு சம்பவம்! இது வேடிக்கையானதாகவும் இருக்கிறது. அந்த விக்கிரகத்தை பொடியாக்கி தண்ணீரிலே விட்டு ஜனங்கள் அதை குடிக்கும்படியாய் செய்தார். வசனங்கள் 22-24 பாருங்கள். தபேராவிலும் மாசாவிலும் கிப்ரோத் அத்தாவாவிலும் கர்த்தருக்கு கடுங்கோபம் உண்டாக்கினீர்கள். நீங்கள் போய் நான் உங்களுக்கு கொடுத்த தேசத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள் என்று கர்த்தர் காதேஸ் பர்னேயாவிலிருந்து உங்களை அனுப்புகையிலும், நீங்கள் உங்கள் தேவனாய கர்த்தரை விசுவாசியாமலும் அவருடைய சத்தத்துக்கு செவி கொடாமலும் அவருடைய வாக்குக்கு விரோதமாய் கலகம் பண்ணினீர்கள். நான் உங்களை அறிந்த நாள் முதற்கொண்டு நீங்கள் கர்த்தருக்கு விரோதமாக கலகம் பண்ணுகிறவர்களாயிருந்தீர்கள். இஸ்ரவேல் மக்களுடைய வாழ்க்கையை பின்னாலே திரும்பி பார்க்கும்பொழுது அவர்கள் தேவனிடத்திலே உண்மையாயிருந்த நாட்களை காண முடியவில்லை. பல நேரங்களிலே அந்த மக்களை நாம் குறை சொல்கிறோம். ஆனால் விசுவாசிகளாகிய நம்முடைய வாழ்க்கை இன்றைக்கு எப்படி இருக்கிறது? நம்மிலே அநேகர் ஒரு நாள் கூட முழுமையாக தேவனுக்கு உண்மை உள்ளவர்களாக இல்லை. விசுவாசத்திலே பலன் உள்ளவர்களாக இருக்கிறோம் என்று சொல்கிறோம், ஆனால் அப்படி இல்லை. உபாகமம் 9:25, கர்த்தர் உங்களை அழிப்பேன் என்று சொன்னபடியினால் நான் முன்போல் கர்த்தரின் சமூகத்தில் இரவும் பகலும் 40 நாள் விழுந்து கிடந்தேன். அப்பொழுது நான் கர்த்தரை நோக்கி பண்ணின விண்ணப்பமாவது. இந்த சம்பவம் எப்பொழுது நடந்தது தெரியுமா? ஜனங்கள் காதேஸ் பர்னேயாவிலே வாக்குத்த பூமிக்குள்ளே பிரவேசிக்க மறுத்த பொழுது உள்ள சம்பவத்தை மோசே கூறுகிறார். மோசே தேவனை அறிந்திருக்கிறார். தேவன் பாவத்தை தண்டிப்பார் என்பதையும் அவர் அறிவார். பாருங்கள் வசனங்கள் 26-29 வரை. கர்த்தராய ஆண்டவரே, தேவரீர் உம்முடைய மகத்துவத்தினாலே மீட்டு பலத்த கையினால் எகிப்திலிருந்து கொண்டு வந்த உமது ஜனத்தையும் உமது சுதந்திரத்தையும் அழிக்காதிருப்பீராக. கர்த்தர் அவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணியிருந்த தேசத்தில் அவர்களை பிரவேசிக்க பண்ண கூடாமற் போனபடியினாலும் அவர்களை வெறுத்தபடியினாலும் அவர்களை வனாந்தரத்தில் கொண்டு போடும்படிக்கே கொண்டு வந்தார் என்று நாங்கள் விட்டு புறப்படும்படி நீர் செய்த தேசத்தின் குடிகள் சொல்லாதபடிக்கு தேவரீர் இந்த ஜனங்களின் முரட்டாட்டத்தையும் இவர்கள் ஆகாமியத்தையும் இவர்கள் பாவத்தையும் பாராமல் உமது தாசராகிய ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு என்பவர்களை நினைத்தருளும். நீர் உமது மகாபலத்தினாலும் ஓங்கிய பயத்தினாலும் புறப்பட பண்ணின இவர்கள் உமது ஜனமும் உமது சுதந்திரமுமாயிருக்கிறார்களே என்று விண்ணப்பம் பண்ணினேன். அருமையானவர்களே, எப்படி ஜெபிக்க வேண்டும் என்பது மோசேக்கு தெரியும். உபாகமம் 9:12 பார்க்கும்பொழுது கர்த்தர் மோசேயை பார்த்து, நீ எழுந்து சீக்கிரமாய் இவ்விடம் விட்டு இறங்கிப்போ, நீ எகிப்திலிருந்து அழைத்துக் கொண்டு வந்த உன் ஜனங்கள் தங்களை கெடுத்துக் கொண்டார்கள் என்று கூறினார். ஆனால் இப்பொழுது இங்கே இந்த ஜபத்திலே மோசே என்ன சொல்கிறார்? இந்த ஜனங்கள் என்னுடைய ஜனங்கள் அல்ல, உம்முடைய ஜனங்கள், நீரே தவறு செய்தீர் என்பது போல கூறுகிறார். அது மட்டுமல்ல, அவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின தேசத்திலே அவர்களை பிரவேசிக்க பண்ண முடியாததினாலே, அவர்களை வெறுத்தபடியினாலே அவர்களை வனாந்திரத்திலே கொண்டு போடும்படிக்கு கொண்டு வந்தீர் என்று மற்றவர்கள் சொல்லக்கூடாது என்று ஜபிக்கிறார். அருமையானவர்களே, அந்த ஜபத்தின் விளைவாகவே இன்றைக்கு இந்த புதிய சந்ததியினர் வாக்குத்தத்த பூமிக்குள்ளே பிரவேசிக்க காத்து நிற்கிறார்கள். தொடர்ந்து நாம் உபாகமும் 10 பார்ப்போம். மோசே அந்த ஜபத்திலே சொன்னது போல இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுக்கு சொந்தமானவர்கள். அவர்களுடைய பாவத்தின் நிமித்தமாக அவர்களை அவர் அழிக்கப் போகிறதில்லை. ஆனால் கிருபையாக மீண்டுமாக 10 கற்பனைகளையும் அவர் கொடுக்கிறார். மோசே முதலாவது உடைத்து போட்ட கற்பலகைகளுக்கு ஒத்த 2 கற்பலகைகளை வெட்டி கொண்டு சென்றான். கர்த்தர் அதிலே மீண்டுமாக 10 கற்பனைகளையும் எழுதினார். 8-9 வசனங்களை பார்ப்பீர்கள் என்றால், அந்த கற்பலகைகள் வைக்கப்பட்ட பெட்டி கவனமாக சுமக்கப்படுகிறது. கர்த்தர் லேவியின் கோத்திரத்தை இதற்காக பிரித்தெடுத்திருக்கிறார். உடன்படிக்கை பெட்டியை சுமப்பதற்கும் கர்த்தருடைய சன்னிதியிலே நின்று ஆராதனை செய்வதற்கும் அவர்களை பிரித்தெடுத்தார். அவர்களுக்கென்று எந்த சுதந்திரமும் கொடுக்கப்படவில்லை. கர்த்தரே அவர்களுக்கு சுதந்திரம். இங்கே நமக்கு அருமையான ஆவிக்குரிய பாடம் உண்டு. அன்று லேவி கோத்திரம் ஆசாரிய பணியை செய்தது போல இன்றைக்கு திருச்சபையானது தேவனுடைய ராஜ்யத்தின் ஆசாரியர்களாய் இருக்கிறது. ஒவ்வொரு விசுவாசியும் ஒரு ஊழியன். புதிய ஏற்பாட்டு ஆசாரியர்கள் தொழுது கொள்வதிலே தங்களை தாங்களே தேவனுக்கு அர்ப்பணிக்க வேண்டும். இதைத்தான் ரோமர் 12:1-2 வசனங்களிலே பார்க்கிறோம். ஒவ்வொரு விசுவாசியும் திருச்சபையின் போதகராயிருக்கிறான். அதே வேளையிலே அவன் செயல்படுத்துவதற்காக தேவன் அவனுக்கு ஒரு தாளந்தையும் கொடுத்திருக்கிறார். மற்ற எல்லா கோத்திரங்களுக்கும் நிலப்பரப்பிலே ஒவ்வொரு அளவு தேவன் கொடுப்பேன் என்று சொன்னார். ஆனால் லேவி கோத்திரத்திற்கு அதை கொடுக்கவில்லை. தேவன் அவர்களை ஆசீர்வதித்த பொழுது அது தற்காலிகமான ஆசீர்வாதமாயிருந்தது. அந்த தற்காலிக ஆசீர்வாதமும் லேவிக்கு கொடுக்கப்படவில்லை. இன்றைக்கு விசுவாசியின் நிலைமையும் அதுதான். நம்முடைய சுதந்திரம் கர்த்தரே. ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களினாலேயே நாம் உன்னதங்களிலே ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். உபாகமம் 10:12 வசனத்தை பாருங்கள். இப்பொழுதும் இஸ்ரவேலே, நீ உன் தேவனாய கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளிலெல்லாம் நடந்து அவரிடத்தில் அன்பு கூர்ந்து உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் தேவனாய கர்த்தரை சேவித்து. இதுதான் சுவிசேஷம் என்று நினைத்து விடாதீர்கள். இது சுவிசேஷம் அல்ல. அதற்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். ரட்சிப்பானது இதை சார்ந்ததாயிருக்கும் என்றால் நாம் அதிகமாக ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கவே முடியாது. வசனம் 13 பாருங்கள். நான் இன்று உனக்கு கற்பிக்கிற கர்த்தருடைய கற்பனைகளையும் அவருடைய கட்டளைகளையும் உனக்கு நன்மை உண்டாகும்படி கை கொள்ள வேண்டும் என்பதையே அல்லாமல் வேறே எதை உன் தேவனாய கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார்? ஜனங்கள் கர்த்தருடைய கற்பனைகளையும் கட்டளைகளையும் கை கொண்டிருப்பார்கள் என்றால் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார்கள். அதை அவர்கள் மீறியதினாலே நியாய தீர்ப்பு அவர்கள் மேல் வந்தது. நியாயப்பிரமாணத்தினாலே மக்கள் ரட்சிக்கப்பட மாட்டார்கள் என்பதை தேவன் காலம் காலமாய் காட்டி வருகிறார். நல்ல சுமூகமான சூழ்நிலையிலே கூட இஸ்ரவேல் ஜனங்களால் நியாயப்பிரமாணத்தை காத்துக்கொள்ள முடியவில்லை. அவர்கள் அதை காத்துக்கொள்ள முடியாதது போல என்னாலும் உங்களாலும் அதை காத்துக்கொள்ள முடியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவர் கிருபையினாலே இன்று நம்மை ரட்சிக்கிறார். எப்பொழுதுமே கிருபையே அவருடைய வழிமுறையாயிருக்கிறது. பழைய ஏற்பாட்டிலேயும் நியாயப்பிரமாணத்தின் அடிப்படையிலே யாரையுமே அவர் ரட்சிக்கவில்லை. அவருடைய இரக்கத்தினாலும் கிருபையினாலுமே அவர்கள் மீட்கப்பட்டார்கள். கிறிஸ்து வந்து தங்கள் பாவங்களுக்காக மரிப்பதை எதிர்பார்த்தவர்களாய் அந்த கிருபையை பெற்றார்கள். உபாகம 10:18 நாம் பார்ப்பது என்ன? அவர் திக்கற்ற பிள்ளைக்கும் விதவைக்கும் நியாயம் செய்கிறவரும் அந்நியன் மேல் அன்பு வைத்து அவனுக்கு அன்னவஸ்திரம் கொடுக்கிறவருமாயிருக்கிறார். ஆம், அவர் அந்நியரை நேசிக்கிறார். இஸ்ரவேலரும் எகிப்திலே அந்நியர்களாயிருந்தார்கள். வசனங்கள் 19:20, நீங்களும் எகிப்தில் அந்நியராயிருந்தபடியால் அந்நியரை சிநேகிப்பீர்களாக. உன் தேவனாய கர்த்தருக்கு பயந்து அவரை சேவித்து அவரை பற்றிக் கொண்டிருந்து அவருடைய நாமத்தைக் கொண்டு ஆணையிடுவாயாக. இந்த வசனத்தை தான் இயேசு சாத்தானிடத்திலே கூறினார். ஆம், நிச்சயமாக இயேசு உபாகம புத்தகத்தை மனதிலே தெளிவாக கொண்டவராயிருந்தார். ஒருவேளை ஒவ்வொரு இஸ்ரவேல் ஜனங்களுமே உபாகம புத்தகத்தை அந்த அளவு படித்து அறிந்து வைத்திருந்திருக்க வேண்டும். உபாகம 10:22 வசனம், உன் பிதாக்கள் 70 பேராய் எகிப்துக்கு போனார்கள், இப்பொழுதோ உன் தேவனாய கர்த்தர் உன்னை திரட்சியினாலே வானத்தின் நட்சத்திரங்களைப் போலாக்கினார். அருமையானவர்களே, தேவனுடைய ஆசீர்வாதம் அவர்கள் மேலே இருந்தது. தேவன் அவர்களை எகிப்திற்கு அனுப்பினார். எகிப்திலிருந்து மீண்டுமாக கொண்டு வந்தார். தேவனே அவர்களை குறித்த பொறுப்புள்ளவராயிருந்தார். அந்த பொறுப்பு எடுப்பதை குறித்து அவர் கவலைப்படவில்லை. இன்றைக்கும் என்னையும் உங்களையும் குறித்த பொறுப்பை தேவனுடையவராயிருக்கிறார். அவரே ரட்சிப்பிற்கான வழியை உண்டு பண்ணினார். அவரை விசுவாசிக்க வேண்டியது மட்டுமே நம்முடைய கடமையாயிருக்கிறது. முடிவு பரியந்தம் நம்மை வலுவாமல் காத்துக் கொள்வதும் அவருடைய பொறுப்பே. நமக்கு நித்திய ஜீவனை தருவது அவருடைய பொறுப்பு. நமக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்துவது அவருடைய பொறுப்பு. அவர் எதிர்பார்ப்பதெல்லாம் அவருடைய கிருபையை உணர்ந்தவர்களாக, அவருடைய அன்பை புரிந்து கொண்டவர்களாக, அவரை நம்முடைய இரட்சகராக விசுவாசிக்க மட்டுமே அவர் எதிர்பார்க்கிறார். அப்படிப்பட்ட அன்பை உணர்ந்து கொண்டவர்களாக அவருடைய கற்பனைகளுக்கும் கட்டளைகளுக்கும் கீழ்ப்படியும் பொழுது அவரோடு ஒரு மகிமையான உறவு நம் ஒவ்வொருவருக்கும் கிடைக்கிறது. ஜெபிப்போமா. எங்களை நேசிக்கிறீர்கள் நல்ல கர்த்தாவே, இஸ்ரவேல் ஜனங்களின் முந்தைய காலத்திலே அவர்கள் தவறான காரியங்களை செய்ததனால் உண்டான விளைவுகளை குறித்தும் நீர் செய்த பரிகாரங்களை குறித்தும் நாங்கள் வாசித்தோம். எங்களுடைய வாழ்க்கையிலேயும் நாங்கள் பின்னாலே திரும்பி பார்க்கும்பொழுது எங்கள் ஒவ்வொருவர் மேலும் நீர் எவ்வளவு இரக்கமும் கிருபையும் உள்ளவராயிருக்கிறீர் ஐயா. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய அன்பை உணர்ந்த நாங்கள் உம்முடைய கற்பனைகளை கைக்கொள்வதை குறித்து அஜாக்கிரதையாயிராமல் ஜாக்கிரதையாயிருக்கவும், நீர் எவ்வளவு பயங்கரமானவர் என்பதை உணர்ந்தவர்களாக அனுதினமும் உமக்கு கீழ்ப்படியவும் உமக்கு பின் செல்லவும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும். யாராவது நீர் பட்சிக்கிற அக்னி என்பதை அறியாமல் விளையாடிக் கொண்டிருப்பார்கள் என்றால் ஆண்டவரே, கிருபையாய் இறங்கி அவர்களுக்கு நியாய தீர்ப்பு வரும் முன்னதாக எப்படியாவது அவர்களும் தவறை உணர்ந்து கொள்ள உணர்வுள்ள ஒரு இருதயத்தை தர வேண்டும் என்று கேட்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன்.
நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எமது முகவரி: வேத ஆராய்ச்சி, TWR, தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. எங்கள் தொலைபேசி எண் 94 42 25 26 27, மற்றும் ஒரு தொலைபேசி எண் 9585460406. தேசத்தில் சமாதானம் கட்டளையிடுவேன். லேவியராகமம் 26:6. லேவியராகமம் 26:6.